ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது கோளர் திருப்பதிகம், வேயிரு தோழிபங்கன். வழங்குபவர் திரு வி சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
திருச்சிற்றம்பலம் புழியர்கோன் எப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன்றொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத உரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். இன்றைக்கி நம்ம திருஞான சம்பந்தர் தேவாரத்தில் இரண்டாம் திருமுறை 85 பதிகம் வேயிரு தோழிபங்கன் ஆரம்பிக்கிற கோளறு பதிகத்தை பார்க்க போகிறோம். இந்த பதிகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பதிகத்தோடைய பின்னணி, இது நடந்த எந்த கட்டத்தில் நகர்ந்தது, இது சம்பந்தமாக என்ன நிகழ்ச்சி இருந்தது, அதை பற்றி பெரிய புராணத்துலேருந்து சில பாடல்கள் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா அந்த பதிகத்துக்குள்ளே போவோம். இந்த பெரிய புராண பாடல்கள்லாம் பார்த்து ஒரு 10 பாட்டனும் இருக்குது பார்க்குறதுக்கு. வரலாற்று நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் சேர்ந்து தலயாத்திரை போகிறார், க்ஷேத்திராடனம் போகிறார். அப்போ அவர்கள் அந்த வேதாரண்யத்தில் தங்கியிருந்தப்போ அந்த கதவை திறக்கிறதுக்கு பாடினது, கதவை மூடுறதுக்கு பாடினது, அதெல்லாம் நம்ம திருவருட்சொல்லூர் சினிமாவிலே பார்த்துருப்போம். இப்படியே அவ ரெண்டு பேரும் வேதாரண்யத்தில் தங்கியிருக்கா. அந்த சமயத்தில் பாண்டிய நாட்டில் நிகழ்ந்த என்னன்னாக்க, அங்கே கூன் பாண்டியன் ஒருத்தர் இருக்கான். அந்த கூன் பாண்டியனுக்கு அவன் போரில் முன்னாடி ஒரு போரில் சோழர்களோட வெற்றி கொண்டு அந்த சோழர் மன்னருடைய மகளை திருமணம் செஞ்சுக்குவான். அது அந்த காலத்தில் சகஜம். ராஜாக்கள்லாம் அண்டை நாட்டு அரசர்களுடைய மகளை மணக்கிறது, அதெல்லாம் வந்து சம்மந்தம் வச்சுட்டு ஒற்றுமையாக இருக்கிறதுக்காக. அப்படியாக அந்த சோழ நாட்டு இளவரசியான மானி அப்படின்னு அவருக்கு பேர், அவரை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான் இந்த கூன் பாண்டியர் மதுரையில். அப்படி இருக்கிறப்ப அங்கே சமணம் பெருகிடுறது, சமண குருமார்களுடைய ஆதிக்கம் ஓங்கிறது. இவர்களுடைய பேச்சை கேட்டு அந்த பாண்டிய ராஜாவும் சமணனாக மாறிவிடுறான். அதனால் ராஜா எப்படியோ மக்களை வழிதானே, யதா ராஜா ததா பிரஜான்னு அந்த பாண்டிய நாட்டில் மக்களும் சைவத்தை விட்டுட்டு சமணத்துக்கு போய் சேர்ந்துடுறா. அதனால் நாட்டில் ரொம்ப சைவம் குன்றி போயிடுறது. அந்த மங்கையர்கரசியார்னு அவருக்கு பேர், அந்த மானின்னு சொன்னே அவரை மங்கையர்கரசியார் தான் பார்க்க போகிறோம். அந்த மங்கையர்கரசியார் மகா பாண்டியனுக்கு ராணியாச்சு, பட்டத்து ராணி. அவர் சைவத்தில் இருக்கார். சோழர்கள் இன்றைக்குமே சைவத்தை விட்டு மாறினது இல்லை. பல்லவர்கள் சமணத்துக்கு போயிருக்கா, பாண்டியர்கள் சமணத்துக்கு போயிருக்கா. இப்போ பார்க்குற கதையில் சோழர்கள் போனதில்லை. சோழர்கள் குலத்தில் பிறந்தவளான மங்கையர்கரசியாரும் சைவத்திலே இருக்கா. அந்த குலச்சரியார்னு பாண்டியனுக்கு ஒரு மந்திரி, அவரும் சைவத்திலே இருக்கார். இவா ரெண்டு பேரும் மாறல. ஆனால் அந்த சமணர்களுடைய ஆச்சாரத்தின்படி ரொம்ப டிஸ்கிரிமினேஷன்லாம் உண்டு. அதனால் அவர்களுக்கு வந்து சைவர்களுக்கு மேலே அளவு கடந்த வெறுப்பு உண்டு. அதனால் சைவர்களை பார்க்கறதோ சிவன் நாமத்தை கேட்குறதோ அதெல்லாம் தீட்டு அப்படின்னு கருதுகிற பழக்கம் உண்டு அவளுக்கு. அதுக்கு வந்து கண்டு முட்டு கேட்டு முட்டு அப்படின்னு சொல்லுவாள். விபூதி பூசினவனை பார்த்தாக்க தீட்டாயிடுச்சு அப்படிம்பா. அது மாதிரி சிவனுடைய நாமத்தை காதில் விழுந்தனா சிவன் அது வந்து கேட்டு தீட்டாயிடுச்சு அப்படிம்பா. அப்படி ஒரு பழக்கங்கள் வச்சிருந்தாவா. அதனால் இந்த குலச்சரியாரும் மங்கையர்கரசியாரும் சைவர்களாக இருந்தாலும் ராஜாவுக்கு முன்னாடி சைவர்களுடைய புரட்சினங்கள் எதுவும் இல்லாமல் சிவன் நாமத்தெல்லாம் சொல்லாமல் அப்படி வாழ்ந்து வந்தார்கள். அப்படி இருக்கிறப்போ மங்கையர்கரசியாருக்கு இது மாதிரி இங்கே வேதாரண்யத்துக்கு திருஞான சம்பந்தர் வந்திருக்காருன்னு கேள்விப்பட்டு தோன்றுறது, ஒருவேளை திருஞான சம்பந்தர் மதுரைக்கு வந்தாக்க நம்ம ராஜா மனசு மாறலாமோ அப்படின்னு. அப்போ இந்த குலச்சரியார்கிட்ட கூப்பிட்டு பேசுகிறார். அவரும் ஆமாம் நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெண்டு பேரும் தங்களுக்கு ரொம்ப நம்பகமான பணியாளர்கள் சில பேரை கூப்பிட்டு அவர்கள்ட்ட இது மாதிரி நீங்கள் வேதாரண்யத்தில் சம்பந்தர் இருக்கார், அவரை போய் பார்த்து இது மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் இந்த மாதிரி மதுரையில் இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு பாண்டிய நாட்டு நிலையெல்லாம் சொல்லி அவர் நீங்கள் பாண்டிய நாட்டுக்கு வர சொல்லுங்கோ அப்படின்னு அனுப்புகிறான். இந்த சில பேர் வேதாரண்யத்துக்கு போய் திருஞான சம்பந்தரை பார்த்து இந்த ராணியும் மந்திரியும் தங்கள்கிட்ட சொல்லிவிட்ட செய்தி அவர்கிட்ட சொல்கிறார் சொல்கிறார்கள். அப்படி சொன்னது திருஞான சம்பந்தர். அவர் சுற்றி இருக்கிற தொண்டர்கள் இருக்காளே திருஞான சம்பந்தரோட அடியார் குழாம், அவளும் சொல்கிற ஆமாம் இது மதுரைக்கு போகிறது நல்ல விஷயமாக தான் தோன்றுறது பண்ணலாம் அப்படிங்கிறார். அப்போது அவர் சரி இதை நான் இது பண்ணுறேன்ட்டு அவர் திருநாவுக்கரசரோட கோயிலுக்குள்ளே போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வந்து அந்த பிராகாரத்தில் ஏதோ ஒரு மண்டபத்தில் உட்காந்துட்டு திருநாவுக்கரசர்கிட்ட இது மாதிரி மதுரையில் இப்படியெல்லாம் நிகழ்ச்சி நடக்கிறது பாண்டிய நாட்டில், அங்கேருந்து மந்திரியாரும் ராணியாரும் ஆளை அனுப்பிச்சு அவங்க சொல்லியிருக்கா, நான் மதுரைக்கு போகலான்னு நினச்சிட்டுருக்கேன் அப்படிங்கிறது. அப்போ திருநாவுக்கரசருக்கு பகீர்ங்கிறது, ஏன்னா திருநாவுக்கரசர் நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம் அவர் பல்ல சமணர்கள்ட்ட எவ்வளோ துன்பப்பட்டிருக்காருன்னு நமக்கு தெரியும். அவர் சூண்ணாம்பு காலவாயில் போட்டது, விஷம் கொடுத்து கொல்ல பார்த்தது, யானையை விட்டு இடற செய்தது, கல்லில் கட்டி கடலில் போட்டதுன்னு அவர் பல துன்பங்கள் அனுபவிச்சிருக்கார் சமணர்கள் கையில் எங்கள் பல்லவ நாட்டில். இப்போ சம்பந்தர் சின்னவர், 7 வயசோ 8 வயசோ 9 வயசோ அந்த மாதிரி பருவத்தில் இருக்கார். அவர் எவ்வளவு இளமையாக இருக்கிற இந்த சம்பந்தர் அப்படி மதுரையில் பாண்டிய நாட்டுக்கு போனாக்க இந்த சமணர்கள்லாம் அவருக்கு என்ன கொடுமை செய்வாளன்னு அவருக்கு ஒரே பயமாக இருக்குது. ஒரு கலக்கம், அது வந்து பாசத்தினால அன்பினால் வர்ற கலக்கம். ஏன்னா சம்பந்தர் அருள் பெற்றவர்னு அதெல்லாம் தெரியும், இருந்தாலும் என்னதான் அருள் பெற்றவராக இருந்தாலும் நமக்கு மனசுக்குள்ள ஒரு கலக்கம் வரும். இந்த மாதிரி இப்படி ஒரு ஒரு ஆபத்தான இடத்துக்கு போனேங்கிறாரு அப்படின்னு அப்படிலாம் சொல்லிட்டு அவர் சொல்கிறார், இது மாதிரி சமணர்கள்லாம் ரொம்ப தீயவர்கள், இது மாதிரி கொடுமைகள்லாம் பண்ணுவா நானே அனுபவிச்சிருக்கேன் அதெல்லாம் சொல்லிட்டு. அது மட்டுமல்லாமல் இப்போ இந்த கிரக நிலைமையும் சரியா இல்லை, அதனால நீங்கள் இப்போ பாண்டிய நாட்டுக்கு போக வேண்டாம் அப்படிங்கிறார் திருநாவுக்கரசர். அதை கேட்டுட்டு சம்பந்தர் இது மாதிரி நம்ம சிவபெருமானை வழிபடுறோம், நம்ம உள்ளத்தில் எப்போ சிவபெருமான் இருக்கார், அப்படி சிவபெருமான் நம்ம உள்ளத்தில் இருக்கிறப்ப நமக்கு இந்த கோள்களால் ஒரு தீமையும் வராது அப்படின்னு உறுதிப்படுத்தி இந்த வெயிறுதொழி பங்கன் பதிகத்தை பாடுறார். அப்படி இந்த பதிகத்தெல்லாம் பாடி முடிச்சதுக்கப்புறம் அதை கேட்டதும் திருநாவுக்கரசர் ஓரளவுக்கு மன சமாதானம் அடையிறது, சரி போகலாம் அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறார், சரி மதுரைக்கு போகலாம் அப்படிங்கிறார். போகலான்னு சொல்லிட்டு வழக்கம் போல நான் முதல்ல கிளம்பிடுறேன், நீங்கள் பின்னாடியே வாங்க அப்படிங்கிறார். அது என்னது, நான் முன்னாடி போகிறேன் நீங்கள் பின்னாடியே வாங்கோ அப்படிங்கிறார். அப்படின்னாக்க அவர் ரெண்டு பேரும் சேர்ந்து க்ஷேத்திராடனம் பண்ண ஆரம்பித்தப்போ திருநாவுக்கரசர் இப்போ எல்லா இடத்துக்கும் நடந்தானே போவார், சம்பந்தரும் அவர் கூடவே நடந்து வந்துட்டு இருந்தார், நடக்க ஆரம்பித்தார். திருநாவுக்கரசர் சொன்னார், உங்களுக்கு சுவாமி வந்து முத்து சிவிகை எல்லாம் கொடுத்துருக்கார், நீங்கள் அந்த முத்து சிவிகையில் தான் வரணும், இப்படி நடந்து வரக்கூடாது நீங்கள் அப்படிங்கிறார். அப்போ அவர் சொல்கிறார், இல்லை இல்லை நீங்கள் உங்களோட வர்றப்ப நீங்கள் நடந்து வர்றப்ப நான் சிவிகையில் வந்து அது சரியில்லை, அதனால் நான் நடந்தே வரேன் அப்படிங்கிறார். அப்போ உடனே திருநாவுக்கரசர் அதுக்கு ஒரு அழகான முடிவு கண்டுபிடிக்கிறார். அவர் சொல்கிறார், நம்ம சேர்ந்தே பிரயாணம் பண்ணுவோம், ஆனால் ஒன்று பண்ணுவோம், நான் முதல்ல போயிடுறேன், நீங்கள் அப்புறம் பின்னாடி சிவிகையில் வாங்குவோம் அப்படிங்கிற அந்த ஏற்பாட்டின்படி, அந்த ஏற்பாட்டின்படி அவள் எந்த ஊருக்கு போனாலும் ஒரு ஊரில் தங்கியிருப்பா, தரிசனம்லாம் பண்ணுவாள், இப்போ அடுத்தாப்பில் இந்த ஊருக்கு போகலான்னு முடிவு எடுப்பாள். அப்போ திருநாவுக்கரசர் முதல்ல கிளம்பி அடுத்த ஊருக்கு போயிடுவார். ஒரு 4 மணி நேரம் கழிச்சோ இல்லை 1 நாள் கழிச்சோ திருஞான சம்பந்தர் தான் அடியார்களோட சிவிகையில் அங்கே வந்து சேருவார். அப்படி போயிட்டு இருந்தேன், அதே வழக்கத்தில் அதே பழக்கத்தின்படி அதே ஏற்பாட்டின்படி நான் முதல்ல மதுரை கிளம்புறேன், நீங்கள் பின்னாடியே வாங்கோ அப்படிங்கிறார் திருநாவுக்கரசர். அப்போ சம்பந்தர் சொல்கிறார், அப்பரே நீங்கள் இங்கே சோழ நாட்டிலே இருங்கோ, நான் பாண்டிய நாட்டுக்கு போய்ட்டுறேன் அப்படிங்கிறார். அப்படி திருஞான சம்பந்தர் சொன்னதுக்கப்புறமா திருநாவுக்கரசரால் அதை எதிர்த்தோ மறுத்தோ ஒன்றும் சொல்கிறதுக்கு முடியல. அவர் சரி அந்த திருஞான சம்பந்தர் சொன்ன கட்டளை ஏற்று சோழ நாட்டிலே இருந்தார். அவர் திருஞான சம்பந்தர் தன் அடியார்களோட மதுரையை கிளம்பினர். இதுதான் இந்த நிகழ்ச்சியோடைய இந்த பதிகம் பாடின பின்னணி, என்ன நடந்தது அப்படின்னு. இது சேக்கிழார் ரொம்ப அற்புதமாக பெரிய புராணத்தில் வர்ணிக்கிறார். சம்பந்தர் வரலாற்றிலேயே இந்த மதுரையில் நடந்த நிகழ்ச்சிகள் நிறைய விவரமாக விளக்கமாக பல பாடல்களில் சேக்கிழார் பாடியிருக்கார். அதனுடைய தொடக்கம் இது. இல்லை எல்லா பாட்டையும் பார்த்தோம்னா நமக்கு பெரிய புராணத்துக்கே ஒரு 100 பாட்டு பார்ப்போம், அதனால் சில பாடல்கள் மட்டும் எடுத்திருக்கேன். இப்போ முதல் பாட்டுக்கு போவோம். தென்னவன் தானும் முன்சை தீவினை பயத்தினாலே அந்நெறி சார்வு தன்னை அறம் என நினைந்து நிற்ப மன்னிய சைவ வாய்மை வைதிக வழக்கமாகும் நன்னெறி திரிந்து மாறி நவைநெறி நடந்ததன்றே அப்படின்னு இது சேக்கிழார் சொல்கிறார். பாண்டிய நாட்டில் என்ன நடக்கிறது அப்படின்னு, தென்னவன் தானும் முன்சை தீவினை பயத்தினாலே, தென்னவன் அப்படிங்கிறது பாண்டிய மன்னன் அர்த்தம், தென்னாடு அப்படின்னாக்க பாண்டிய நாடு. இப்போ நம்ம திருவாசகத்தில் ஒரு போற்றி இந்த போற்றி திருவாகல வரும் இந்த மாதிரி, தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றின்னு. இந்த பொதுவாக இந்த மாதிரி சைவ சமய சொற்பொழிவுகள் தேவார விண்ணப்பம் திருமுறை விண்ணப்பம்லாம் நடக்கிறப்போ அது மாதிரி கடைசியில் சொல்லுவாள். அதில் தென்னாடுடைய சிவனே போட்டுன்னா தென்னாடுனா இன்றைக்கி நம்ம இந்தியாவில் இருக்கிற நம்ம தென்னாடுன்னா சவுத் இந்தியா அப்படின்னு அந்த ஒரு இதில் இருக்கும். ஆனால் தேவாரத்தில் பெரிய புராணத்துலலாம் தென்னாடு அப்படின்னு வந்தாக்க அது பாண்டிய நாடு, தென்னவன் அப்படின்னா அந்த பாண்டிய மன்னன். தென்னவன் தானும் முன்சை தீவினை பயத்தினாலே, இந்த பயத்தினாலேன்னு படிக்கக்கூடாது, இந்த இடத்துல பயத்தினாலேன்னு படிக்கணும் அது. ஏன்னா பயம்ங்கிறது தமிழ் வார்த்தை, பயம்ங்கிறது சம்ஸ்கிருத வார்த்தை, வித்தியாசம் உண்டு பொருளில். தென்னவன் தானும் முன் செய்த தீவினைகளின் பலனாக பயனாக, பயம்னா பலன், முன்னாடி செய்த தீவினையின் பயனால சமண மதத்தில் போய் சேர்ந்துடுறான். அந்நெறி சார்வதன்னை அறம் என நினைந்து நிற்ப, அந்நெறி அப்படிங்கிறது அந்த மார்க்கம், இந்த இடத்துல சமண மார்க்கத்தை சொல்றது, சமண சமயத்தை சொல்றது. அப்படி அந்நெறி சார்வதன்னை அதில் போய் சேர்ந்து வாழ்வதை ஒழுகுவதை அந்நெறி சார்வதன்னை அறம் என நினைந்து, அதுதான் தர்ம மார்க்கம் அப்படின்னு நினைச்சு அதில் போய் சேர்ந்து நிற்ப அப்படின்னா அதன்படி வாழ்கிறான் ஒழுகுகிறான் அர்த்தம். நிற்கிறதுனாக்க அவர் தர்மத்தின் பாதையில் நின்றார் அப்படின்னு என்ன அர்த்தம், அவர் தர்மத்தின் பாதையில் போய் குறுக்க நின்றார்னு அர்த்தம் இல்லை, அவர் தர்மத்தின் வழியில் சென்றார்னு அர்த்தம், நடந்தார்னு அர்த்தம், ஒழுகினார். அதனால் அன்னறி சார்வு தன்னை அறம் என நினைந்து நிற்ப, அந்த கூன் பாண்டியனான பாண்டிய ராஜா சமணனாகி சமண சமயத்தில் ஒழுகுகிறான். அப்ப என்னாச்சு, மன்னிய சைவ வாய்மை வைதிக வழக்கமாகும் நன்னெறி திரிந்து மாறி நவைநெறி நடந்ததன்றே. அப்ப ராஜா அப்படி மாறி போனதுனால மக்களும் மாறிவிட்டார்கள். மன்னிய சைவ வாய்மை வைதிக வழக்கமாகும் நன்னெறி அப்படிங்கிறது சைவ மார்க்கம், சைவ சமயம், அது மன்னிய சைவ வாய்மை வைதிக வழக்கம், அது என்னது, மன்னிய நிலை பெற்ற சைவமாகிய வாய்மை மெய்நெறியான வைதிக வழக்கம் வேத நெறியான சைவ சமயம், அந்த நல்ல சமயம் திரிந்து மாறி அப்படின்னாக்க அந்த மக்கள்லாம் அந்த சமயத்தில் இருக்கிறவர்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுடைய பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொண்டு அப்புறம் கடைசியில் ஒரேடியாக சமயத்தையே மாற்றி விட்டார்கள். சைவர்களாக இருந்தவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சைவ பழக்கங்கள்லாம் குறைச்சிண்டு பின்னாடி சமணர்களாகவே மாறிவிட்டார்கள். அப்படி திரிந்து மாறி நவை நெறி நடந்ததன்றே, நவைனா தீமை குற்றம் அப்படின்னு அர்த்தம். அப்படி இந்த சமணமாகிய குற்றமுடைய நெறி நாடு முழுக்க பரவி இருந்தது. இதுதான் அந்த முதல் பாட்டுக்கு நேரடியான பொருள். இப்போ அடுத்த பாட்டு, பூழியர் தமிழ்நாட்டு உள்ள பொருயில் சீர்பதிகள் எல்லாம் பாழியும் அருகர்மேவும் பள்ளிகள் பலவுமாகி சூழியருட்குழுக்கள் போல தொடைமயிர் பீலியோடு மொழிநீர் கையற்பற்றி அமணரே ஆகி மொய்ப்ப அப்படின்னு அந்த நாட்டில் என்ன நடந்திருக்கு அந்த நாட்டுடைய காட்சியை வர்ணிக்கிறார் சேக்கிழர். பூழியர் தமிழ்நாட்டு உள்ள பொருயில் சீர்பதிகள் எல்லாம் பாழியும் அருகர்மேவும் பள்ளிகள் பலவும் ஆகி அப்படிங்கிறார். பூழியர் அப்படின்னாக்க பாண்டியர். இது நம்ம இந்த நால்வர் வணக்கம் இந்த நம்மளுடைய செஷன் ஆரம்பத்தில் பூழியர்கோன் வெப்பொழித்து புகழியர்கோன் கடல் போட்டின்னு அந்த நால்வர் வணக்கம் பாடுறோம் இல்லையா, அதில் வர்ற பூழியர்கோன் அப்படின்னா பாண்டியர் அரசன் அப்படின்னு அர்த்தம், பூழியர்னா பாண்டியர். அதனால் பூழியர் தமிழ்நாட்டு உள்ள தமிழ்நாடுன்னு ஏதோ இப்போ நம்ம அரசியலில் வந்து இப்போ புதுசாக பேர் வச்சுருக்கோம் நினச்சிட்டுருக்கோம், ஆனால் சேக்கிழரோட பெரிய புராணத்துலேருந்து நமக்கு தெரியறது 1000 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ்நாடுங்கிற பேர் புழக்கத்தில் இருந்திருக்கு. ஆனால் ஒரு வித்தியாசம் என்னன்னாக்க சேக்கிழார் காலத்துலலாம் தமிழ்நாடு அப்படின்னாக்க அது பாண்டிய நாட்டை மட்டும்தான் குறிக்கும், சோழ நாட்டையோ பல்லவ நாட்டையோ சேர நாட்டையோ தமிழ்நாடுங்கிற வார்த்தை குறிக்காது, பாண்டிய நாட்டை மட்டும்தான் தமிழ்நாடுங்கிற வார்த்தை குறிக்கும். ஏன்னா பாண்டியர்கள் தான் தமிழ்ச்சங்கம் நிறுவி தமிழை போற்றினார்கள், அதனால் தமிழுக்கு மையமாக இருந்தது பாண்டிய நாடு. அதனால் தமிழ்நாடு அப்படிங்கிற ஃப்ரேஸ் வர்றப்பெல்லாம் அது பாண்டிய நாடு நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த பூழியர் தமிழ்நாட்டு உள்ளன்னா பாண்டிய நாடாகிய தமிழ்நாட்டில் உள்ள பொருயில் சீர்பதிகள் எல்லாம், பொரு அப்படின்னாக்க ஒப்புன்னு அர்த்தம், பொரு இல் அப்படின்னா ஒப்பில்லாத ஒப்பற்ற, சீர் அப்படின்னாக்க பெருமை புகழ் பல அர்த்தங்கள் உண்டு சீருங்கிறது, பதிகள் எல்லாம் அந்த இடங்கள் எல்லாம். அதனால் பாண்டிய நாட்டில் இருக்கிற ஒப்பற்ற புகழுடைய ஊர்களெல்லாம் என்னாச்சு, பாழியும் அருகர்மேவும் பள்ளிகள் பலவும் ஆகி. பாழி பள்ளி அப்படின்னு ரெண்டு வார்த்தை வர்றது இதில். பள்ளி அப்படின்னாக்க இருக்கிற ஊர், பாழி அப்படின்னா கோவில். அதனால் இந்த பாழியும் அருகர்மேவும் பள்ளிகள் பலவும் ஆகினா பாழினாக்க இந்த கோவில். ஆனால் பிற்காலத்தில் சமணர்கள் தங்களுடைய கோவில்களுக்கு பாழிங்கிற பேர் வச்சுட்டா. அதனால் இந்த இடத்துல பாழி அப்படின்னா சமணர்களுடைய கோவில்கள் அப்படின்னு அர்த்தம். அருகர் மேவும் பள்ளிகள் பலவும் ஆகி. அருகர் அப்படிங்கிறது சமணர்களை குறிக்கிற இன்னொரு சொல். தேவாரத்தில் பெரிய புராணம்லாம் பார்க்கலாம். சமணர்கள், அமணர்கள், அருகர் இப்படின்லாம் வார்த்தைகள் வரும் சமணர்களை குறிக்கிறதுக்கு. அருகர்னா ஜெயினர். அப்படி அருகர் மேவும் பள்ளிகள் அப்படின்னா அருகர்கள் வாழ்கின்ற பள்ளிகள் அப்படின்னா அந்த ஜெயின துறவிகள்லாம் வாழ்கின்ற மடங்கள், ஜெயின மடங்கள். ஆனால் ஜெயினர்களுடைய கோவில்களும் அவர்கள் வாழ்கின்ற மடங்களுமாக நிறைய பலவும் ஆகி எல்லா இடத்துலையும் கண்ணப்பட்டங்கள்லாம் அவர்களுடைய பாழிகளும் பள்ளிகளும் தான் தெரியுது. அப்படி ஆயிடுது பாண்டிய நாடு. ஆனால் அந்த பள்ளிங்கிறது பழைய தமிழ் பெயர். பல ஊர்களுக்கு பள்ளிங்கிற பேர் உண்டு இல்லையா. நம்ம சம்பந்தரோட வாழ்க்கையிலேயே பார்த்துருக்கோம். நம்ம பார்த்த பதியங்கள்லேயே சொல்கிறேன். நம்ம திருநன்னி பள்ளி அப்படின்னு ஒரு பதிவு ஸ்தலத்தோட பதிகத்தை பார்த்துருக்கோம். காரைகள் கூகை முல்லை அப்படின்னு ஒரு பதிகம் நம்ம சம்பந்தர் பதிகங்கள் பார்க்க ஆரம்பித்தப்போ ஒரு மூணாவது பதிகமாக நாலாவது பதிகமாக பார்த்தோம் அது. அதனால் திருக்காட்டு பள்ளி, திருச்செம்பன் பள்ளி, திருநன்னி பள்ளி அப்படின்னு பல ஊர்களுக்கு பள்ளி, திருச்சிராப்பள்ளி இது மாதிரி பல ஊர்களுக்கு பள்ளின்னு பேர் உண்டு. அது கன்னடத்தில் ஹள்ளின்னு வரும், தெலுங்கில் பள்ளின்னு வரும். அது தமிழ் பெயர், பழைய தமிழ் பெயர் அது ஊர்களுக்கு. அதனால் இந்த இடத்துல சமணர்கள்லாம் தங்களோட மடங்களுக்கும் பள்ளின்னு பேர் வச்சுட்டா. அதான் அங்கே சொல்கிறார். பாழியும் அருகர்மேவும் பள்ளிகள் பலவும் ஆகி சூழிருட்குழுக்கள் போல தொடைமயிர் பீலியோடு மொழிநீர் கையில் பற்றி அமணரே ஆகி மொய்ப்ப. சூழ் இருட்குழுக்கள் போல அப்படி இருள் சூழ்ந்த கூட்டங்களாக, அதனால் இருள் சூழ்ந்த கூட்டங்கள். சமணர்கள் அவர்களுடைய பழக்க வழக்கங்களை பற்றி நம்ம தேவாரத்தில் பார்த்துருக்கோம். அந்த சமண துறவிகள்லாம் அகிம்சைங்கிற ஒரு கொள்கையினுடைய எண்ணத்தில் குளிக்க மாட்டா, பல் தேய்க்க மாட்டா அப்படிலாம் உண்டு. ஏன்னா அதெல்லாம் பார்த்தா நம்ம கிருமிகள்லாம் செத்துப்படுமா, அதனால குளிக்கிறது பல் தேய்க்கிறது அதெல்லாம் பண்ண மாட்டாவா. அதனால் அவர்கள் உடம்பெல்லாம் அழுக்கு படிஞ்சிருக்கும், அதனால் உடம்பெல்லாம் கருத்து இருக்கும் அப்படின்னு அது ஒரு வர்ணனை. அது மட்டும் இல்லாமல் அவர் உள்ளத்தில் நிறைய வஞ்சனை உடையவர்கள். அது நம்ம திருநாவுக்கரசர் வரலாற்றுலையும் பார்க்கலாம். இப்போ மதுரையில் சம்பந்தருக்கு நடக்க போகிற விஷயங்கள்லேருந்து பார்த்துக்கலாம். அவர்கள் எப்படியாவது இந்த ஆட்சியை கைப்பற்றணும், இல்லைன்னா இந்த அதிகாரத்தை கையில் வச்சுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு அதிகார போகத்தினால மோகத்தினால பல தீய செயல்களை செய்வார்கள். அகிம்சையை பேசிட்டு வாயளவில் அகிம்சையை பேசிட்டு செயலில் தீய செயல்கள்லாம் செய்யக்கூடியவர்கள். அதனால் அவர்கள் உள்ளத்தில் வஞ்சனையை வைத்திருக்கிறவர்கள். அதனால் இருளை நெஞ்சத்தில் தாங்கியவர்கள் அப்படியும் ஒரு இது. அதனால் இருள். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் கையில் இந்த மயிர்பீலிகள்லாம் கோத்து ஒரு ப்ரஷ் மாதிரி வச்சுருப்பேன். அந்த சமண குருமார்கள் நடக்கிறப்போ இந்த கீழே ஏதாவது எறும்போ இல்லை ஏதாவது ஒரு புழுவோ போயின்னு இருந்தால் அது நம்ம கால்பட்டு நசுங்கிடக்கூடாது அப்படின்னு அவர் நடக்கிறப்போ தங்களுக்கு முன்னாடி அந்த மயிர்பீலிகளால் அப்படி தரையை அப்படி பெருக்கிண்டே போவாள், தரையை பெருக்கிட்டு அதில் நடந்து போவாள் அப்படி. அதுக்காக கையில் மயிர்பீலிகள்லாம் வச்சு ஒரு பெரிய விசிறி மாதிரிலாம் வச்சுருப்பாள். அந்த மயிர்பீலியும் கரும்பச்சையாக கருப்பாக இருக்கும், டார்க்காக. அதனால் அதுவும் சொல்கிறேன், தொடை மயிர் பீலியோடு. மயிர் பீலினா மயிலுடைய இறகு, தொடை மயிர் பீலினா தொடைனாக தொடுக்கிறது இல்லையா. அதனால பூமாலைக்கு தொடைன்னு ஒரு பேர் உண்டு. நம்ம தேவாரத்தில் பார்த்துருப்போம், தமிழ் தொடை அப்படின்னு வரும். தமிழால் தொடுக்கப்பட்ட மாலை, தொடைனா தொடுக்கிறது தொடை. அப்படி இந்த மயிர்பீலிகளெல்லாம் தொடுத்து ஒரு விசிறி மாதிரி சேர்த்து கட்டி வச்சிருப்பா. அப்படி அதால் அப்படி தரையை பெருக்கிகிட்டே போவாள். அதனால் அவர்கள் சொல்கிறார், இந்த சமணர்கள்லாம் கையில் மயிர்பீலியோட அப்படி இருள் கூட்டம் மாதிரி கையில் மூழிநீர் கையில் பற்றி. மூழி அப்படின்னாக்கா கமண்டலம். இதெல்லாம் சமணர்களுடைய பழக்க வழக்கங்கள்லாம் சொல்கிறது. அவர்கள் எப்போவும் கையில் ஒரு கமண்டலத்தில் எடுத்துன்னு போ, கமண்டலம் எடுத்துன்னு போவாள். அதில் ஜலம் இருக்கும் ஆப்வியஸ்லி. அதனால் மூழிநீர் கையில் பற்றி, கையில் கமண்டலத்தில் ஜலத்தை எடுத்துட்டு அமணரே ஆகி மொய்ப்பேன். எங்கே பார்த்தாலும் அமணர்களாகி மொச்சுருக்கா அப்படிங்கிறார். மொய்த்தெல்லாம் நமக்கு தெரியும், பூவில் வண்டு மொய்க்கும், நிறைய இருந்தாக்க மொய்க்கிறது அப்படிம்போம் இல்லையா. பலாப்பழத்தில் ஈ மொய்க்கும் அப்படிம்போம். அது மாதிரி மொய்க்கிறதுனா நிறைய பேர் ஒரு இடத்துல நெருங்கி இருக்கிறதுக்கு மொய்க்கிறது. அதனால் இந்த சமணர்கள்லாம் கையில் மயிற்பீலியை வச்சுட்டு கமண்டங்களை வச்சுட்டு எல்லா இடத்துலையும் முச்சின்ட்ருக்கா அப்படின்னு இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். அடுத்த பாட்டு சம்பந்தர் புராணம் 600, 601, 603, 604 அதனால் ஒரு பாட்டு ஸ்கிப் பண்ணிருக்கேன். ஸோ அது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன். அது இப்போ அடுத்த பாட்டு பார்க்க போகிறது, வரிசிலை தென்னவன் தான் உயிதற்கு வளவர் கோமான் திருவுயிர்த்து அருளும் செல்வ பாண்டிமா தேவி யாரும் குறைகழல் அமைச்சனாராம் குலச்சிறை யாரும் என்னும் இருவர்தம் பாங்கும் அன்றி சைவமங்கு எய்தாதாக அப்படிங்கிறார். இதில் சொல்ல வர்ற கருத்து என்னன்னாக்க, நாட்டில் பாண்டிய நாட்டில் எல்லாரும் மதம் மாறிவிட்டார்கள். அந்த செல்வாக்கில் இருக்கக்கூடியவர்களில் மதம் மாறாமல் இருந்தது ரெண்டு பேர் தான். பாண்டியனுக்கு மனைவியான மங்கையர்கரசியார், பாண்டியனுக்கு மந்திரியான குலச்சிறையார், இவா ரெண்டு பேரும் மதம் மாறாமல் சைவத்தில் இருந்தால் மற்ற சேனாதிபதிகள் அவர்கள் இவர்கள் அந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அந்த ஆட்சியில் இருக்க பல நிலையில் ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள்லாம் ராஜா எவ்வழியோ அவ்வழி மாறி ராஜாவுக்கு தாளம் போட்டுட்டு அப்படி சமணர்கள் ஆகிவிட்டார்கள். இவா ரெண்டு பேரும் சமணர்கள் ஆகாமல் இருந்தால், இவர்களை சுற்றி சில பேர் சமணர்கள் ஆகாமல் இருந்தா, அதுதான் இந்த பாட்டில் சொல்ல வர்ற கருத்து. வரிசிலை தென்னவன் தான் உயிதற்கு வளவர் கோமான் திரு உயிர்த்து அருளும் செல்வ பாண்டிமா தேவி யாரும். இந்த ரெண்டு அடியில் சொல்றது என்னன்னா, மங்கையர்கரசியார் அப்படின்னு சொல்ல வர்றார். அதுக்கு இவ்வளவு அட்ஜெக்டிவ் போட்டு சொல்றார். அது என்ன சொல்றாருன்னா, ரொம்ப அற்புதமான விஷயங்கள். வரிசிலை தென்னவன் தான், வரிசிலை தென்னவன்னா பாண்டியன் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். சிலை அப்படின்னாக்க வில்லு, வரிதல் அப்படின்னா கட்டுதல். அந்த வில்ல நம்ம அப்படி வளைச்சு அதில் நான் கட்டுவோம். அப்படி கட்டப்பட்ட நாணை உடைய வில்லை ஏந்திய பாண்டியன் அப்படின்னு அந்த ஃப்ரேஸுக்கு அர்த்தம். வரிசிலை தென்னவன், அப்படி கட்டப்பட்ட வில்லை ஏந்திய பாண்டிய மன்னன் தான் உய்தற்கு, அவன் உய்வதற்காக, அவன் நல்ல கதி அடைவதற்காக வளவர் கோமான். வளவர் கோமான்னா வளவர்னாக்க சோழர்கள். எப்படி பூழியர்னா பாண்டியர்னு பார்த்தோம், அது மாதிரி வளவர்னாக்க சோழர்கள். வளவர் கோமான்னா சோழராஜா. அப்படி இந்த சோழராஜா திரு உயிர்த்து அருளும் செல்வ பாண்டிமாதேவி யாரும். அது என்ன திரு உயிர்த்து அருளும்? உயிர்னா நமக்கு தெரியும் உயிர். உயிர்த்து அருளுதல் அப்படின்னாக்க பெறுதல்னு அர்த்தம். இப்போ நமக்கு ஒரு சோழராஜா இந்த பாண்டிய ராஜா உயர்றதுக்காக ஒரு பெண்ணை பெற்று கொடுத்தார் அப்படின்னு இந்த பாட்டில் சொல்றார். அப்படி இந்த பாண்டிய மன்னன் உய்யும்படியாக சோழ மன்னன் பெற்று அருளிய மங்களமான பாண்டி மகாதேவியும் அப்படின்னு அந்த முதல் ரெண்டு அடிக்கு அர்த்தம். பாண்டி மகாதேவினா பாண்டியனுடைய பட்டத்து ராணி. முன்னாடி சொன்னேன், அவர் தான் மங்கையர்கரசியார், சோழராஜாவுடைய மகளவர். அவரும் குறைகழல் அமைச்சனாராம் குலச்சிறையாரும். அந்த பாண்டிய ராஜாவுக்கு மந்திரி பேர் குலச்சிறை. அவருடைய அட்ஜெக்டிவ் இது, குறைகழல் அமைச்சன் ஆர் ஆம் குலச்சிறை. குறைகழல், கழல் அப்படின்னாக்க ஆண்கள் காலில் அணிகின்ற ஒரு ஆபரணம், அது வீரத்தின் அடையாளம். அதனால்தான் நம்ம தேவாரத்தில் பல இடங்களில் பார்க்குறோம், கழல் அப்படின்னா திருவடிக்கு வரும், இறைவனுடைய திருவடிக்கு உன் கழல் அடைந்தேன் அப்படிம்போம். அப்படி குறைகழல், குறைதல், குறைகழல்னா குறைத்தல், குறைத்தல்னாக்க ஒலிக்கிறது, நாய் குறைக்கிறது அப்படிங்கிறோமே, அதே அர்த்தம்தான். குறைத்தல் அப்படின்னா ஒலி எழுப்புதல். அதனால் இந்த ஆண்கள் வந்து காலில் அணிகிற கழல் அப்படிங்கிற ஆபரணம் ஒலி எழுப்பும். எப்படி பெண்கள் காலில் அணிகிற சலங்கை ஒலி எழுப்புறது இல்லையா, அது மாதிரி இந்த ஆண்கள் அணிகிற கழல் அப்படிங்கிற ஆபரணம் ஒலி எழுப்பும் நடக்கிறப்போ. அதனால் ஒலிக்கின்ற கழலை அணிந்த மந்திரியான குலச்சிறையார் என்னும் இருவர்தம் பாங்கும் அன்றி சைவம் அங்கு எய்தாது ஆக. இந்த மங்கையர்கரசியாரும் குலச்சிறையாரும் அப்படிங்கிற இந்த ரெண்டு பேர் பக்கத்தை தவிர பாண்டிய நாட்டில் சைவம் எங்கேயும் இல்லை அப்படின்னு சொல்றாரு இந்த பாட்டில். பாங்குனா பக்கம், எய்துதல்னா சென்று அடைதல். அதனால பாண்டிய நாட்டில் இவா ரெண்டு பேர் பக்கத்தை தவிர வேற எங்கேயும் சைவம் இல்லை அப்படிங்கிறார். இவா ரெண்டு பேரும் பாண்டிய நாட்டு ஒரு சமண கடலா இருந்தது, அதுல ரெண்டு தீவுகள் மாதிரி மங்கையர்கரசியாரும் குலச்சேரியாரும் இருந்த, அவரை சுத்தி அவ ரெண்டு பேரையும் சுத்தி அவர்களுக்கு அணுக்க தொண்டர்கள், அவர்களுக்கு நம்பிக்கைக்கு உடையவர்களான ரொம்ப அணுக்கமானவர்கள்லாம் சைவர்களா இருந்தார்கள். மற்றபடி இங்கே இங்கே ஒருத்தர், அங்கே ஒருத்தர், அங்கே ஒருத்தர், இங்கே ஒருத்தர், அப்படி அங்கங்கே சில சைவர்கள் இருந்தா, ஆனால் மற்றபடி பொதுவாக சைவம் இல்லாமல் போயிடுது அப்படின்னு இந்த பாட்டில் சொல்கிறார். அடுத்த பாட்டு, ஆங்கவர் தாங்கள் அங்கண் அரும்பரல் தமிழ்நாடுற்ற தீங்கனுக்கு அளவு தேற்றா சிந்தையில் பரிவு கொண்டே ஓங்கிய சைவ வாய்மை ஒழுக்கத்தின் நின்ற தன்மை பூங்கழல் செழியன் முன்பு புலப்படா வகை கொண்டு உய்த்தார். இவர் ரெண்டு பேரும் சைவர்களாக இருக்கா. பாண்டிய மன்னனுக்கு மனைவியான மங்கையர்கரசியாரும் அவருக்கு மந்திரியான குலச்சிரியார் ரெண்டு பேரும் சைவத்தில் இருக்கா. ஆனால் அவர்கள் பாண்டியனுக்கு முன்னாடி தங்களுடைய சைவ ஒழுக்கத்தை வெளிப்படையாக காட்ட மாட்டான், அப்படி வாழ்ந்தார்கள் அப்படின்னு சொல்கிறார் இந்த பாட்டில். அங்கு அவர் அப்படி இருக்கிறப்ப அங்கே அவர்கள் இந்த குலச்சிரியாரும் மங்கையர்கரசியாரும் தாங்கள் அங்கள் தாங்கள் அங்கண் அரும்பெரல் தமிழ்நாடு உற்ற தீங்கனுக்கு அளவுதேற்றா சிந்தையில் பரிவு கொண்டே, அதாவது பரிவுனாக்க இங்கே வருத்தம், சிந்தையில் பரிவு கொண்டேன்னா அவர் மனசில் ரொம்ப வருத்தம், என்னடா நம்ம நாடு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு இல்லையா. அரும்பெரல் தமிழ்நாடு உற்ற தீங்கனுக்கு, அருமையான நம்ம தமிழ்நாடு நம்ம பாண்டிய நாடு, இந்த பாண்டிய நாட்டுக்கு இப்படி ஒரு கெடுதல் வந்துடுத்தே, கெட்ட காலம் வந்துடுத்தே அப்படின்னு அளவு தேற்றா சிந்தையில் பரிவு கொண்டே அவர்கள் மனசில் ரொம்ப வருத்தம் அடைந்தார்கள். எப்படிப்பட்ட வருத்தம்? அளவு தேற்றா வருத்தம், எல்லை இல்லாத வருத்தம் அடைந்தார்கள். அளவுனா எல்லை, தேற்றுதல்னா காண முடியாதபடி, எல்லை காண முடியாதபடி அவர்கள் பெரும் துக்கம் அடைந்தார்கள் மனசில். அதனால் வேற என்ன பண்ணா, ஓங்கிய சைவ வாய்மை ஒழுக்கத்தில் நின்ற தன்மை. இவர் ரெண்டு பேரும் சைவர்களாக இருந்தா இல்லையா, அதான் சொல்கிறார் ஓங்கிய சைவ வாய்மை ஒழுக்கம் அப்படின்னா மிக உயர்ந்த சைவமாகிய மெய்நெறியாகிய ஒழுக்கத்தில் இவர்கள் ரெண்டு பேரும் நின்றார்கள் வாழ்ந்தார்கள். அந்த விஷயத்தை ஓங்கிய சைவ வாய்மை ஒழுக்கத்தில் நின்ற தன்மை, இந்த குண இந்த விஷயத்தை இந்த தன்மையை பூங்கழல் செழியன் முன்பு புலப்படா வகை கொண்டு உய்த்தார். செழியன் அப்படின்னாக்க பாண்டியர், பூங்கழல் செழியன் அப்படின்னா அழகிய கடலணிந்த செழியன் அப்படின்னு அர்த்தம், பூ அப்படின்னா அழகுன்னு அர்த்தம். இந்த இடத்துல பூங்கழல் செழி பூங்கழல் செழியன் அப்படின்னா அழகிய கடலணிந்த செழியன் அந்த பாண்டிய ராஜா, அவன் முன்பு அவனுக்கு முன்னாடி புலப்படா வகை கொண்டு உய்த்தார். அவனுக்கு வெளிப்படையா தாங்கள் சைவர்கள் அப்படின்னு தெரிஞ்ச தெரியாத அளவில் அவர்கள் வாழ்ந்தார்கள். அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் சைவர்கள்னு, ஆனால் அவன் சவணன் ஆகிவிட்டதுனால அவனுக்கு மனசு புண்படாதபடி அவனுடைய கொள்கைகளுக்கு ஒத்து போகிற மாதிரி புற வடிவத்தில் சைவ சின்னங்கள் எதுவும் இவர்கள் அணியவில்லை. நெத்தியில் உபதி பூசுறதோ கழுத்தில் ருத்ராட்சம் போடுறது நம சிவாயன்னு சொல்கிறது ஹரஹரான்னு சொல்கிறது இது மாதிரி அவர்கள் எதுவுமே பண்ணல. அதுதான் சொல்கிற புலப்படா வகை கொண்டு உய்த்தார். அந்த ராஜாவுக்கு தங்களுடைய சைவ வழக்கத்தின் புறச்சின்னங்கள் எதுவும் காட்டிக்காம வாழ்ந்தார்கள். இதுதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். நான் அடுத்த பாட்டுக்கு போகலாம். இன்னறி ஒழுகுகின்றார் ஏழுலகு உய்ய வந்த மன்னிய புகழி வேந்தர் வைதிக வாய்மை செய்வ சென்னறி விளக்குகின்றார் திருமறை காடு சேர்ந்த நன்னிலை கன்னி நாட்டு நல்வினை பயத்தால் கேட்டார். இவர் ரெண்டு பேரும் இப்படி ஒழுகுகின்ற இன்னறி ஒழுகுகின்றார்னா இந்த மாதிரி இவர் ரெண்டு பேரும் வாழ்ந்துட்டு இருக்கா, யாரு குலச்சிரியாரும் மங்கையர்கரசியாரும். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சமயத்தில் சம்பந்தர் வேதாரண்யத்துக்கு வந்திருக்காருன்னு அவர்களுக்கு செய்தி வந்தது, கேள்விப்பட்டார்கள் அவர்கள். ஏழு உலகு உய்ய வந்த, இந்த ஏழு உலகங்களும் உய்யும்படியாக அவதாரம் செய்த மன்னிய புகழி வேந்தர், இந்த நிலை பெற்ற புகழி வேந்தராகிய திருஞான சம்பந்த மன்னிய புகழி வேந்தருங்கிறதுல மன்னியன நிலை பெற்றன்னு அர்த்தம். அது மன்னிய புகழி வேந்தர்னா நிலை பெற்ற சீர்காழி மன்னரான திருஞான சம்பந்தர். இந்த நிலை பெற்றங்கிற அப்ஜெக்டிவை சீர்காழிக்கும் எடுத்துக்கலாம் இல்லைன்னா சம்பந்தருக்கும் எடுத்துக்கலாம், ரெண்டு விதமாகவும் சேர்த்து பொருள் கொள்ளலாம். மன்னிய புகழி வேந்தர், புகழிங்கிறது சிறுகாழியுடைய 12 பெயர்களில் ஒரு பெயர். மன்னிய புகழி வேந்தர் வைதிக வாய்மை சைவை வைதிக வாய்மை சைவ சென்னறி விளக்குகின்றார் அப்படின்னா வைதிக வாய்மைனா என்னது? வைதிக வேதம் அதோட அப்ஜெக்டிவாக வர்றப்ப வைதிகம்னு வரும். அப்படி வேதங்களுடைய வாய்மை அதனுடைய சத்தியத்தை அப்படி சத்தியமாக இருக்கின்ற வாய்மை சைவம், வைதிக வாய்மை சைவம்னா வைதிகத்தின் வாய்மையாக இருக்கின்ற சைவம், வைதிகத்தின் மெய்நெறியாக இருக்கின்ற சைவம், அந்த சென்னறி விளக்குகின்றார் அப்படின்னா அந்த சிறந்த மார்க்கத்தை திகழ வைக்கின்ற பிரகாசப்படுத்துகின்ற நிலைநாட்டுகின்ற சம்பந்தர். விளக்குதல் அப்படின்னாக்க விளங்குதல் அப்படின்னா நமக்கு தெரியும், விளங்கு அப்படின்னாக்க விளங்குதல்னா நம்ம புரிஞ்சுக்கிறதுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, ஆனால் விளங்குதல் அப்படின்னாக்கா பிரகாசமாக இருக்கிறது, ஷைனிங், பிரைட் அப்படின்னு அர்த்தம். விளக்குதல் அப்படிங்கிறது அந்த விளங்குதல்னால் அதுலேருந்து விளக்குதல், அதை விளங்க செய்கின்றார்னு அர்த்தம். இந்த சைவ நெறியை விளங்க செய்கின்ற திருஞான சம்பந்தர், அதான் சைவ செந்நெறி விளக்குகின்றார் அப்படின்னா சைவ செந்நெறியை விளங்க வைக்கின்ற திருஞான சம்பந்தர். திருமறைக்காடு சேர்ந்த நன்னிலை, இந்த திருஞான சம்பந்தர் திருமறைக்காடு வேதாரண்யத்துக்கு வந்து சேர்ந்திருக்கார் அப்படிங்கிற நன்னிலை, நல்ல செய்தியை, நல்ல விஷயத்தை கன்னி நாட்டு நல்வினை பயத்தால் கேட்டார். கன்னி நாடு அப்படின்னாக்க பாண்டிய நாடு. நம்ம செய்யுள்களில் பார்ப்போம், நம்ம ஒரு விஷயத்துக்கு பல சினனிம்ஸ் இருக்கும், அது வெவ்வேறு பாட்டுகளில் வெவ்வேறு கான்டெக்ஸ்டில் அவள் அந்த வார்த்தைகளை உபயோகிப்பான். அது மாதிரி இந்த இடத்துல கன்னி நாடு அப்படிங்கிறார். கன்னி நாடு அப்படின்னாக்க பாண்டிய நாட்டுக்கு ஒரு பெயர். அது ஏன் கன்னி நாடு அப்படின்னாக்க அதுக்கு விளக்கத்தை பார்த்தோம்னா, நம்ம மீனாட்சி ஆட்சி புரிஞ்ச நாடு இது, ஒரு கன்னி அரசியாக இருந்து ஆட்சி புரிந்த நாடு இது, அதனால் கன்னி நாடு. அப்படி அந்த கன்னி நாட்டின் நல்வினை பயத்தால் கேட்டார், அந்த நாடு செஞ்ச புண்ணியத்தின் பயனாக இவா ரெண்டு பேரும் இந்த செய்தியை கேட்டார்கள். என்னது, திருஞான சம்பந்தர் அவர் சீர்காழியில் அவதரித்தவர், அவர் வேத நெறியாக சைவ நெறியை மெய் நெறியை ஒளிவீச செய்ய வந்தவர், அவர் வேதாரண்யத்துக்கு வந்து சேர்ந்திருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பாண்டிய நாடு செய்த புண்ணியத்தின் பயனாக இவா ரெண்டு பேரும் கேள்விப்பட்டார்கள். இதுதான் அந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். இப்போ நம்ம அடுத்த பாட்டுக்கு போவோம். காதலால் மிக்கோர் தாங்கள் கைதொழும் கருத்தினாலே போதவிழ் சோலை வேலி புகலிகா வளனார் செய்ய பாதங்கள் பணிமே நின்று பரிசன மாக்கள் தம்மை மாதவன் சுருதி செய்த மாமரை காட்டில் விட்டார். இது அவர் ரெண்டு பேரும் என்ன பண்ணினான்னு சொல்கிறார். அவர் ரெண்டு பேரும் தங்களுக்கு நம்பகமான சில பேரை கூப்பிட்டு, நீங்கள் வேதாரண்யத்தில் போய் சம்பந்தர்கிட்ட போய் பாண்டிய நாட்டோட நிலைமையை சொல்லி அவரை நம்ம நாட்டு மதுரைக்கு அழையுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். அதுதான் இந்த பாட்டோடைய சம்மரி. காதலார் மிக்கோர், காதலால் மிக்கோர்னா திருஞான சந்தர் மேலே, திருஞான சம்பந்தர் மேலே ரொம்ப பக்தி உடையவர்களான மங்கையர்கரிசியாரும் குலச்சிரியாரும் அவர் ரெண்டு பேரும், தாங்கள் கைதொழும் கருத்தினாலே அவரை வணங்க வேண்டும் என்கிற எண்ணத்தினால் ஆசையினால், அதனால் வணங்க வேண்டும் என்கிற ஆசையினா என்ன அர்த்தம், அவர் மதுரைக்கு வந்தாக்க அவர் காலில் விழுந்து வணங்கலாம், அதனால் அவர் மதுரைக்கு வரணும் அப்படிங்கிற அந்த ஆசையினால, போது அவள் சோலை வேலி புகழி காவலனார் செய்ய பாதங்கள் பணிமின். இந்த போது அவள் சோலை வேலி புகழி காவலனார் செய்ய பாதங்கள், திருஞான சம்பந்தருடைய பாதங்களை போய் வணங்குங்கள் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. அது என்னது, போது அவிழ் சோலை, போதுனா பூ, அவிழ்தெல்லாம் மலர்தல், கம் மனம் கமழ்தல், சோலைனா சோலை பொழில், அப்படி பூக்கள்லாம் பூத்து குலுங்குகின்ற சோலைகள், வேலி புகலி, இந்த வேலினா ரெண்டு அர்த்தம் இருக்கு, அப்படி வேலி மாதிரி சூழ்ந்து இருக்குதுன்னு ஒரு அர்த்தம், இல்லைனா வேலினா வயல் அப்படின்னு ஒரு அர்த்தம், ரெண்டுமே இங்கே பொருந்தும். சிறுகாழியை சுற்றி சோலைகளும் இருக்கு வயல்களும் இருக்கு, அதனால் சோலைகள்லாம் வேலி மாதிரி சூழ்ந்திருக்கிற சீர்காழின்னு எடுத்துக்கலாம், இல்லைனா சோலைகளும் வயல்களும் இருக்கின்ற சீர்காழி அப்படின்னு எடுத்துக்கலாம். புகழினா அந்த சீர்காழி 12 பேரில் ஒரு பேர் அது சீர்காழிக்கு. பூக்கள் மறிந்த சோலையும் வயலும் சூழ்ந்த சீர்காழிக்கு தலைவராகிய காவலனார்னா, காவலன்னா அரசன், காவலனார்னா இங்கே புகழி காவலனார் அப்படின்னா புகழிக்கு அரசர்னா திருஞான சம்பந்தருக்கு. அப்படி சோலைகளும் வயல்களும் சூழ்ந்த சிறுகாழியில் அவதரித்த அதன் தலைவராகிய திருஞான சம்பந்தருடைய செய்ய பாதங்கள், செய்ய பாதங்கள்ல செய்ய அப்படின்னா சிவந்தன் அர்த்தம், செய்ய பாதம் அப்படின்னா சேவடி, பாட்டுகள சேவடின்னு வரும், சேவடினா சிவந்த திருவடி, அதாங்க செய்ய பாதங்கள் அப்படின்னு வருது. அப்படி இந்த செய்ய பாதங்களை பணிமின் போய் வணங்குங்கள் அப்படின்னு சொல்லி, பரிசன மாக்கள் தம்மை, தங்கள் பரிசன மாக்கள்னாக்க அவர்களுக்கு அணுக்க தொண்டர்களாக இருக்கிற சில பேர், பரிசனம்னா கூட இருந்து எப்பவுமே இருப்பாள், இந்த ராணிகளை, ராணிக்கு ராஜாவுக்கு மந்திரிக்கு இது மாதிரிலாம் பரிவாரங்கள்லாம் இருக்கும், அப்படி இந்த பரிவாரத்துக்கு பரிசனமாக்கள் அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறார் அவர். அப்படி அந்த பரிசனமாக்கல்ல அந்த பரிவாரங்கள்லேருந்து நம்பகமான சில பேர், அறிவும் ஆற்றலும் நம்பகம் நம்பிக்கையும் உடைய சில பேரை கூப்பிட்டு இது மாதிரி செய்தியை கொண்டு போய் அவர்கிட்ட சொல்லுங்கோ அப்படின்னு சொல்கிறான். மாதவம் சுருதி செய்த மாமரை காட்டில் விட்டார் அப்படின்னா, சுருதி மாதவம் செய்த மாமரை காட்டில் விட்டார்னு பொருள் கொள்ளணும். சுருதி அப்படின்னாக்க வேதம், வேதம் மாதவம் செய்த, வேதங்கள்லாம் வேதாரண்யத்தில் இறைவனை வழிபட்டன, அது நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம், பன்னிநேர் மொழியால் பாட்டில் அந்த பாட்டில் பின்னணியில் நம்ம பார்த்துருக்கோம், வேதங்கள்லாம் அங்கே வழிபட்டு கதவை பூட்டிட்டு போச்சு அப்படின்னு. அதான் இங்கே சொல்கிறேன், சுருதி மாதவம் செய்த மாமரை காடு, வேதங்கள் தவம் செய்து இறைவனை வழிபட்ட வேதாரண்யத்தில் விட்டார் அப்படின்னா அவர்களை அனுப்பினார் அப்படின்னு அர்த்தம். அதனால் மங்கையர்க்கரசார் குலச்சரியாரும் நம்பகமான சில பேரை கூப்பிட்டு நீங்கள் போய் வேதாரண்யத்துக்கு போய் திருஞான சம்பந்தர் காலில் விழுந்து வணங்கி நம்ம பாண்டிய நாட்டுக்கு வர சொல்லுங்கோ அப்படின்னு நாங்கள் சொன்னதாக சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி அவர்களை வேதாரண்யத்துக்கு அனுப்புகிறார்கள். அதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். பெரிய பிராணத்தில் மீதி பாடல்களை பார்த்துட்டு பதிவத்துக்கு போவோம். திருச்சிற்றம்பலம்.